من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله، صلى الله وسلم وبارك على نبينا محمد وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا كثيرا. أما بعد، فأعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. وجعلناهم أئمة يهدون بأمرنا لما صبروا وكانوا بآياتنا يوقنون. وقال الله تبارك وتعالى: يرفع الله الذين آمنوا منكم والذين أوتوا العلم درجات. وقال الله تبارك وتعالى: يا أيها الذين آمنوا اركعوا واسجدوا واعبدوا ربكم وافعلوا الخير لعلكم تفلحون. صدق الله العظيم. وقال النبي عليه الصلاة والسلام: من سلك طريقا يلتمس فيه علما سهل الله له به طريقا إلى الجنة، أو كما قال عليه الصلاة والسلام، صدق رسول الله صلى الله عليه وسلم. இந்த முபாரக்கான சிறப்பான மஜ்லிஸின் தலைமை தாங்கி கொண்டிருக்கும் கௌரவ தலைவர் அவர்களே, இந்த மஜ்லிஸை அலங்கரித்துக் கொண்டிருக்கும் கண்ணியத்துக்குரிய உஸ்தாத் ஜிப்ரி ஹசரத் அவர்களே, ஏனைய உஸ்தாதுமார்களே, உலமா பெருமக்களே, பெரியார்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, அல்லாஹு தஆலா எங்கள் அனைவர்களது வருகையையும் பொருந்திக் கொண்டு தீனுடைய சபைகளில் வீற்றிருப்பவர்களுக்கு இம்மையிலும் மறுமையிலும் என்ன பரக்காத்துகளை, என்ன ஹைராத்துகளை கொடுப்பதாக அவனுடைய வாதா இருக்கிறதோ அந்த நலவுகளில் எங்கள் அனைவர்களையும் அல்லாஹ் சேர்த்து விடுவானாக என்று பிரார்த்தித்தவனாக. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஒரு நெருக்கடியான இக்கட்டான ஒரு சூழ்நிலையை தொடர்ந்தும் உலக மக்களும், குறிப்பாக இந்த நாட்டில் உள்ள மக்களும் பார்த்து கொண்டு அனுபவித்துக் கொண்டு சந்தித்துக் கொண்டு வருகிறார்கள். அந்த நெருக்கடியான ஒரு நிலைமைக்கு மத்தியிலேதான் இன்றைய தினம் கண்ண தொட்டையில் இருக்கக்கூடிய நூரியா என்ற இந்த அரபு கலாபிடம் சில மனிதர்களை அல்லது இளைஞர்களை சிறு பிராயத்திலிருந்தே அவர்களை உள்வாங்கி அவர்களுக்கென்ற ஒரு பாடத்திட்டத்தை உருவாக்கி அவர்களுக்கு அந்த கல்வி போதிக்கப்பட்டு ஆலிம்களாக அவர்களை அந்தஸ்து உயர்த்தி ஆலிம்களுக்குரிய பணியை மௌத்து வரை ஓய்வில்லாமல் செய்வதற்காக சமூகத்துடன் ஒப்படைக்குகின்ற இந்த மஜ்லிஸில் நாங்களும் வந்து உட்கார்ந்திருப்பது பாக்கியத்துக்குரிய ஒரு விஷயம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இங்கிருந்து வெளியாகின்ற உலமாக்களும் அல்லது எதிர்காலங்களில் இன்ஷா அல்லாஹ் வெளியாக இருக்குகின்ற உலமாக்கள், இவர்கள் அடைந்த அடைவுகள் என்ன, நாங்கள் நினைக்கலாம் இவர்கள் அடைந்த ஒரு அடைவு குர்ஆன மனனம் செஞ்சு முடிக்கும், அல்லது 7 வருட பாடத்திட்டத்தை பூர்த்தி செய்து பரீட்சையில் சித்தி அடைந்தது, அல்லது ஒரு மஸ்ஜிதிலே இமாமாக, ஒரு கல்லூரியில் ஆசிரியராக, ஒரு மதரசாவில் உஸ்தாதாக, அல்லது ஒரு நிறுவனத்துக்கு சொந்தக்காரராக மாறிவிட்டால் இவர் அடைந்துட்டார். இது அடைவுகள் அல்ல, இது படிகள். ஒன்றிருக்கிறது மகாசிதுகள், இன்னொன்று இருக்கிறது வசாயில்கள். இந்த மேல்மாடிக்கு போகணும், மேல்மாடிக்கு போறதுதான் நோக்கம், அது மக்சத், மகாசிதுல உள்ளது. அதுக்கு போறதுக்கு படிகள் தேவை, அங்கு போக ஏணிகள் தேவை, அந்த ஏணிகள் வசாயிகள். இதுவெல்லாம் உலமாக்களின் நிரந்தரமான அடைவுகள் அல்ல, மதரசாக்களின் நிரந்தரமான அடைவுகள் அல்ல, இது தற்காலிகமான குறுகிய ஒரு அடைவு. நிரந்தரமான அடைவு ஒவ்வொரு கலையும் ஓதி கொடுக்கப்படும் போது அதனுடைய மபாதி அசரையிலே சொல்லிக் கொடுத்துட்டான். 10 முன்னோடிகள் ஒவ்வொரு கலையும் ஓத முன்னால் அந்த 10 முன்னோடிகளும் சொல்லிக் கொடுக்கப்படுகிறது. இல்மு தஃப்ஸீருக்கு முன்னால், இல்மு ஹதீஸுக்கு முன்னால், இல்மு ஃபிக்ஹுக்கு முன்னால் அங்கே ஒன்று வருகிறது, அல் கர்வு வல் காயா. இதை ஏன் ஓதுறோம்? இதனால் அடையக்கூடிய அடைவு என்ன, தீர்ச்சி என்ன? எல்லா கலைகளிலேயும் எழுதுவார்கள், காயா என்ன? அல் ஃபௌது பி ஸஆதத்தி தார். இந்த எல்லாம் ஓதுகின்ற நோக்கம் ஈருலகிலும் பாக்கியம் பெற்ற மனிதனாக ஆகி வெற்றி பெறுவது, பட்டங்களை வாங்குவதல்ல இதனுடைய அடைவு, பதவிகளை வாங்குவதல்ல இதனுடைய அடைவு. அல்லாஹ் என்னை ஒரு பொருத்தமான, பொருந்திக் கொண்ட ஒரு மனிதனாக அல்லாஹ்வினால் ஏற்றுக்கொள்ளப்பட்டு எங்களுடைய ரூஹ் முத்மை இன்னாவான ரூஹாக அல்லாஹ்விடத்தில் போய் சேர வேண்டும். இவன் வெற்றி பெற்றவன் என்று அல்லாஹ் எங்களுடைய ரூஹை பார்த்து சொல்லணும். அதுதான் இந்த பயணத்தின் அடைவு. فَمَنْ زُحْزِحَ عَنِ النَّارِ وَأُدْخِلَ الْجَنَّةَ فَقَدْ فَازَ. யார் நரகிலிருந்து தூரமாக்கப்பட்டு பாதுகாக்கப்பட்டு சுவர்க்கத்துக்குள் நுழைவிக்கப்படுகிறாரோ, சுவர்க்கத்துக்குரியவர் என்று தீர்மானிக்கப்படுகிறாரோ, அவரே வெற்றி பெற்றவர் நண்பர். அப்படியான ஒரு இடத்தை, அந்த மக்சதை நோக்கித்தான், உயர்ந்த ஒரு நோக்கத்தை நோக்கித்தான் இந்த மதரசாக்களும் உலமாக்களும் பயணித்துக் கொண்டிருக்கிறார். நிச்சயமாக அல்லாஹ் அவர்களுக்கு அந்த வழியை இலகுபடுத்துவான், அந்த சுவர்க்கத்தை அடைவதற்குரிய வழிகளை காண்பித்து கொடுத்துக் கொண்டிருப்பான், நரகத்திலிருந்து பாதுகாப்பதற்குரிய ஏற்பாடுகளை செய்து கொண்டிருப்பான். அதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார், மன் சலக தரீகன் யல்தமிசு ஃபீஹி இல்மா. யாரோ ஒரு பாதையிலே இல்மை தேடி பயணிக்கிறாரோ, அவர் உலகத்தை தேடி போகல, பட்டம் தேடி போகல, பதவி தேடி போகல, பெருமை தேடி போகல, அவர் போகிறார் அல்லாஹ்வுடைய விருப்பங்களை அறிய. அவர் போகிறார் ரசூலுல்லா இந்த இடத்தில் எப்படி நடந்து கொண்டார்கள் என்று பார்க்க, ரசூலுல்லாவுடைய சீரத்தை படிக்க, சஹாபாக்களுடைய வாழ்க்கையை படிக்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், ஸஹலல்லாஹு லஹு பிஹி தரீகன் இலல் ஜன்னா, அதன் மூலம் சுவர்க்கத்துக்கு போகின்ற வழியை அல்லாஹ் அவருக்கு இலகுபடுத்துவார். சுவர்க்கத்துக்கு போவது தஸ்ஹீலாக்கப்படும், சுவர்க்கத்துக்கு போகின்ற பாதை அவருக்கு எளிதாக்கி கொடுக்கப்படும். அப்படிப்பட்ட ஒரு பாதை. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இங்கு நிறைய மாணவர்கள் வீற்றிருக்கிறார்கள், அதிகமான மாணவர்கள் இருக்கிறார்கள், அல்ஹம்துலில்லாஹ். அந்த மாணவர்களுடைய எண்ணமும்
ஹிஃபுதுல் குர்ஆன்ல இருக்கக்கூடிய அந்த சுபாவில் இருக்கக்கூடிய மாணவர்கள் இருந்து அஸ்ஸஃபுல் அவ்வலில் இருந்து கடைசி வகுப்பு வரையில் அவ்வளவு பேருடைய சிந்தனையில் இதுவாக ஈருலகிலும் வெற்றி பெறவே நான் இந்த மதரசாவுக்கு வந்திருக்கிறேன். அல்லாஹ் என்னுடைய ரூஹு பிரிந்து அந்த ரப்பிடத்திலே போகும் போது இது சுவர்க்கத்துக்குரிய ரூஹை என்று என்னுடைய ரூஹை பார்த்து சொல்ல வேண்டும். ஒரு நிமிடமாவது ஒரு பாவத்துக்காவது நரகத்தை எட்டியும் பார்த்து விடக் கூடாது. அப்படிப்பட்ட ஒரு மனிதனாக உருவெடுக்க நான் இந்த இடத்திலே கால் பதித்திருக்கிறேன். ஆகவேதான் அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் இபாதுர் ரஹ்மான்களை பற்றி சொல்கிறார். அல்லாஹ் விரும்புகின்ற அடியார்களாக இந்த பூமியில் வாழுகிறவர்கள் யார்? எல்லா ஆண்களும் நினைக்கிறார்கள் நாங்களே நல்லவர்களாக வாழ்கிறோம், எல்லா பெண்களும் நினைக்கிறார்கள் நாங்களே நல்லவர்களாக வாழ்கிறோம் என்று. ஆனால் அல்லாஹ் ஒரு வரை விளக்கத்தை, ஒரு அடையாளத்தை, சில சிபாத்துகளை வைத்திருக்கிறார். நான் விரும்பும் அடியார்களின் இரவு இப்படி இருக்கும், பகல் இப்படி இருக்கும், அவர்களுடைய செலவு எப்படி இருக்கும், அவர்களுடைய பேச்சு எப்படி இருக்கும், அவர்களுடைய ஆசை எப்படி இருக்கும், அவர்களுடைய துஆ எப்படி இருக்கும். சூரத்துல் ஃபுர்கானின் கடைசி கடைசி ருகு அதற்கு மிகப்பெரிய ஆதாரம். அதிலே சொல்கிறான் இபாதுர் ரஹ்மான்களுடைய, ரஹ்மான் விரும்பும் அடியார்களுடைய துஆ எப்படி இருக்கும். வல்லதீன யகூலூன் ரப்பனா ஹப் லனா மின் அஸ்வாஜினா வஸுர்ரியாத்தினா குர்ரத அயுன் வஜ்அல்னா லில் முத்தகீன இமாம. அவர்கள் சொல்லுவார்கள், யா அல்லாஹ் எங்களுடைய மனைவி மக்களை, எங்களுடைய மனைவிமார்களை, எங்களுடைய சந்ததிகளை பார்க்க சந்தோஷப்படக்கூடிய கண் குளிர்ச்சியாக ஆக்குவாயாக. மனைவிமார்களை பார்த்து அழுதுவிடக் கூடாது. பிள்ளைகள் கெட்டு போய்விட்டார்களே என்று தனியாக இருந்து உள்ளத்தால் கண்ணீர் விட்டுவிடக் கூடாது. பிள்ளைகளை கொண்டு கை சேதம் வந்துவிடக் கூடாது. பிள்ளைகளினால் சமூகத்திலே தலைகுடி வந்துவிடக் கூடாது. பிள்ளைகளினால் கேவலம் வந்துவிடக் கூடாது. பார்க்க நினைக்க கபருக்குள் இருக்க சந்தோஷமானவர்களாக என்னுடைய பிள்ளைகளை ஆக்குவாயாக. வஜ்அல்னா லில் முத்தகீன இமாமா. அப்படி பிள்ளைகள் வர வேண்டுமா? எங்களை தக்குவா உள்ள மனிதர்களுக்கு இமாமாக ஆக்குவாயாக. மூமின் கேட்பார், ஒரு தக்குவா உள்ள பிள்ளை என்னை பார்த்து பின்பற்றுகிற அளவுக்கு ஒரு முன்மாதிரியான பிரதியாக ஆக்குவாயாக. எல்லோரும் கேட்க சூரத்து சஜிதாவை அல்லாஹ் சொல்லுகிறார், ஒரு மனிதர் முன்மாதிரியான இமாமாக மாறுவது எப்போது? இமாம் என்பது ஒரு பட்டம் அல்ல. அவருடைய உடை, நடை, பாவனை, அவருடைய தொழுகை, வுது, அவருடைய எல்லாமே நல்லவர்களுக்கு ஒரு முன்மாதிரியாக வெளிச்சமாக இருக்கும். மக்கள் அவருடைய உடையை பார்ப்பார்கள், இது போல நான் உடுக்கணும். எல்லாரும் பார்த்து அப்படி நினைக்க மாட்டாங்க. பாவிகள் பாவிகளை பார்த்து நினைப்பாங்க, நல்லவர்கள் நல்ல சிலரை பார்த்துத்தான் நினைப்பார்கள். இது போல உடுக்கணும், இவரை போல நடக்கணும், இவரை போல சாப்பிடணும், இவரை போல சொல்லணும், இவரை போல உதவு செய்யணும், இவரை போல வாரத்தில் ரெண்டு நாள் நோம்பு பிடிக்கணும். எல்லாரும் பார்த்து அப்படி வராது. அல்லாஹ்வுடைய கபூலியத் யாருக்கு இருக்கிறதோ, யாரை அல்லாஹ் இமாமாக தெரிவு செய்கிறானோ அவர்களை பார்த்தே நல்லவர்களுக்கு அந்த சிந்தனை பிறக்கும். ஹாபிஸ் ரஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி எழுதுகிறார்கள், இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹ் அவர்களுக்கு ஒரு சிறப்பு பெயரை இருக்கிறது, முஹ்யி சுன்னா. சுன்னாவை உயிர்ப்பித்தவர் என்றால் ரசூலுல்லாஹ்வுடைய எந்த சுன்னத்துகள் எல்லாம் சமூகத்திலிருந்து விடுபட்டிருந்ததோ, மக்களுக்கு தெரியாமல் போயிருந்ததோ, மக்கள் அதிலே கவலையிடமாக இருந்தார்களோ, அதை தைரியமாக உயிர்ப்பித்து காட்டிய ஒரு மாமனிதர் இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல். அவர்களுடைய வகுப்பை பற்றி எழுதுகிறார்கள் ஹாபிஸ் ஜஹவி, சுமார் 5000 பேர்கள் அவர்களுடைய வகுப்புக்கு ஆஜராகுவார்கள். எங்களை எத்தனை மதரசாவை சேர்க்க வேண்டி வரும்? அவருடைய ஒரு வகுப்பு சுமார் 5000 பேர்கள் அவர்களுடைய சபையிலே, அவர்களுடைய மஜ்லிஸிலே இருப்பார்கள். அதிலே கொப்பியும் பேனாவும் கொண்டு வந்து எழுதுபவர்கள் வெறும் 500 பேர் தான். எங்களுடைய பார்வையில் இருக்கும் மாணவர் தோற்றத்திலே வருபவர்கள் வெறும் 500 பேர், 5500 பேர் தான் எழுத வருகிறார்கள், சொல்வதை எழுத வருகிறார்கள். 4000 மேற்பட்டவர்கள் ஏன் வருகிறார்கள்? இமாம் அஹ்மதை பார்க்க வருகிறார்கள், அஹ்மதை பார்க்க வருகிறார்கள். இமாம் அஹ்மது எப்படி அணிந்திருக்கிறார்கள், இமாம் அஹ்மது எப்படி கழிக்கிறார்கள், இமாம் அஹ்மது எப்படி நீரருந்துகிறார்கள், இமாம் அஹ்மது எப்படி வுது செய்கிறார்கள். ஒரு வெளிச்சம் இவர்கள் கை வருகிறார்கள் ரஹ்மத்துல்லாஹ். அந்த காலத்திலே இமாம் அஹ்மதுடைய காலத்தில் ஒரு பெண்ணுக்கு ஜின் பிடிக்கிறது, ஜின். அதனால் அந்த பெண் ரொம்ப தொந்தரவுக்குள்ளானார், மயங்கி விழுகிறது எழுகிறது. அந்த குடும்பத்தார்கள் இமாம் அஹ்மதை சந்திக்க வந்து, ஜின்னால் இந்த பெண் பாதிக்கப்பட்டிருக்கிறார், இவளுக்கு ஏதாவது வைத்தியம் செய்யுங்கள் என்று சொல்லவே இமாம் அஹ்மத் காலில் இருக்கும் செருப்பை கலட்டி கொடுக்கிறார்கள். இதால் அடி விழுந்தது, செருப்பை நீட்டிக்கிட்டு போகவே ஜின் கத்திக்கிட்டு ஓடிச்சு, நான் போயிடுவேன் நான் போயிடுறேன். அதுக்கு பிறகு வரவே இல்லை. எப்போது இமாம் அஹ்மது இப்னு ஹம்பல் ரஹ்மஹுல்லாஹ் மௌத்தாகிறார்களோ அடுத்த நாளே அந்த பெண்ணை ஜின் வந்து மீண்டு பிடிச்சிச்சு. இப்ப அந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கிறார்கள் இமாம் அஹ்மதுடைய மகன் அப்துல்லாஹ் இப்னு அஹ்மத், அவர்களும் ஒரு பெரிய முஹத்தீஸ். மக்கள் அவர்களிடத்தில் வந்து சொன்னார்கள், இப்படி இந்த பெண்ணுக்கு திரும்பவும் இந்த பிரச்சனை வந்திருக்கிறது, உங்களுடைய தந்தை செருப்பை கலட்டி தந்தார், அதற்கு பயந்து இந்த ஜின் ஓடிய ஓட்டம் நீண்ட காலம் வரவே இல்லை. அப்துல்லாஹி பின் அஹ்மதும் செருப்பை கலட்டி கொடுத்தார். ஆனால் அப்போது ஜின் சொல்லுகிறது, செருப்புக்கு பயந்து ஓடல, அதை கொடுத்து அனுப்பியவருக்கு பயந்தே ஓடினோம், பாப்பட தரத்துக்கு இன்னமும் மகன் வரல, போக மாட்டேன்னு சொல்லி. இமாம்கள் இவர்கள், இவர்கள் இமாம்கள். அல்லாஹ் சொல்லுகிறான், இந்த இமாம் என்ற தரத்தை அடைய வேண்டுமாக இருந்தால் நாம் பனூ இஸ்ராயிலில் உள்ள சிலரை உலமாக்களை இமாம்களுடைய தரத்துக்கு உயர்த்தினோம். அவர்களிடத்தில் ரெண்டு தன்மைகள் இருந்ததனால் ஒவ்வொரு நாளும் இரவு சூரத்து சஜிதாவிலே அல்லாஹ் சொல்லுகின்ற அந்த செய்தியை ஓதிக்கொண்டே இருக்கிறோம். எங்களுடைய வழிகாட்டல், எங்களுடைய கட்டளைகளை கொண்டு நேர்வழி பெற்ற இமாம்களாக அவர்களை நாம் ஆக்கினோம். யாரை? பனூ இஸ்ராயில் இருந்தவர்களை. அவர்களை அவர்களை இமாம் ஆக்குவதற்கு அவர்களுக்கு இருந்த தகவல் என்ன? அவர்களுக்கு 50,000 பைத்து பாடம், அவர்களுக்கு 7,00,000 ஹதீஸ் பாடம், அவர்கள் 1,000 கிதாபுகளை முத்தாலா செய்திருக்கிறார், 400 புத்தகங்களை எழுதியிருக்கிறார். இதுவல்ல தகுதி. இமாமாக்க தகுதியான ரெண்டு விடயங்கள் இருந்தது. ஒன்று, லம்மா சபரு வகானு பிஆயாதினா யூகினூன். முதலாவது, எங்களுடைய பேச்சிலே அவர்களுக்கு அசைக்க முடியாத எப்படி நம்பிக்கை இருந்தது. அல்லாஹ் தருவான் என்று சொன்னால் தருவான் தான். இக்கத்திலும் எனது ரப்ப தருவான் என்ற ஆணித்தரமான எப்படி. இரண்டாவது, அதை அடைவதற்கான பொறுமை, சபுரும் எப்படியும் அல்லாஹுடைய ரசூலுடைய வாக்குகளின் நம்பிக்கையும், அதை அல்லாஹ் தருகிற வரைக்கும் எடுத்துகின்ற பொறுமையும் இருக்கிறது. இது ஒரு மனிதனை இமாமுடைய தரத்துக்கு உயர்த்தும். இது ஒவ்வொரு மாணவருக்கும் தேவை, ஒவ்வொரு ஆலிமுக்கும் தேவை, ஒவ்வொரு பொதுமகனுக்கும் தேவை, ஒவ்வொரு முஃமினுக்கும் தேவை. அல்லாஹ் இமாம் அல்லாஹுடைய நல்லடியார்களே, மாணவர்களுடைய சிந்தனை இப்படியான ஒரு உயர்ந்த இலக்கை அடைய நான் ஒரு இமாமாக உருவெடுக்க வேண்டும், இமாமாக வேண்டும், அந்த நிலைமையை நான் அடைந்திருந்தால் உலகத்தில் நான் மதரசாவில் ஓரி அடைந்த முதல் அடைவு, நான் மதரசாவில் தஹ்சீலாக அடைந்த முதல் அடைவு எதுவாக இருக்க வேண்டும் தெரியுமா? எனக்கு வந்த ஒரு பிரச்சனையை இரவில் இருட்டிலே இரண்டு ரக்காத்து தொழுது அல்லாஹ்விடத்தில் கேட்டு யாரிடத்திலும் வேறு யாரிடத்திலும் சொல்லாமல் அல்லாஹ்விடத்தில் அழுது நான் சாதித்து விட்டேன் என்று சொன்னால் அவர் மதரசாவில் அடைந்த முதல் அடைவர், மிகப்பெரிய அடைவு, மிகப்பெரிய அடைவு. சஹாபாக்களுக்கு அந்த யக்கீன் நம்பிக்கையும் பொறுமையும் இருந்ததனால் குறுகிய காலங்களே சஹாபாக்கள் அடைந்து கொண்டார்கள். இந்த ஈமுடன் சேர்த்து உலகத்திலே வாழ்வதற்கு வேறு தகமைகள் தேவையே இல்லை. நம்பிக்கை குறைந்தவர்களுக்குத்தான் வேறு தகமைகள் தேவை. இந்த இல்முடைய சக்தி என்ன தெரியுமா? உலமாக்கள் எழுதுகிறார்கள், இந்த இல்முடத்தில் இருக்கிறது ரினா என்ற ஒரு சக்தி இருக்கிறார், யாரிடத்திலும் கையேந்த வைக்காத ஒரு சக்தி. இல்வே போதும், நாம் படிக்கிற இல்வை மற்றவர்களுடைய பரிசோதனைகள் அல்ல, பறவைகளிடம் மிருகிடமிருந்து கொப்பி பண்ணிய கடவிகள் அல்ல. நாங்கள் ஓதுகின்ற கல்விகள் அல்லாஹ் சொன்னவைகள், நாங்கள் ஓதிய கல்விகள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னவைகள், நாங்கள் ஓதிய கல்விகள் அவர்களுடைய வாழ்க்கையை பின்பற்றிய சஹாபாக்களுடைய கல்விகள், நிச்சயமானவைகள், சத்தியமானவைகள். அல்லாஹ் எங்களுக்கு முன்னால் வைத்திருக்கும் இந்த அறிவு, எங்களுக்கு வழிகாட்டி இருக்கும் இந்த அறிவு யக்கீனுடைய நம்பிக்கையான அறிவு. ஏன் இந்த அறிவு வந்ததெல்லாம் அல்லாஹ்விடம் இருந்து, அவனுடைய ரசூலிடம் இருந்து, உயர்ந்த அறிவு அல்லாஹ். ஆகவே இந்த அறிவு கொடுக்கப்பட்டவர்கள் தங்களுடைய தேவைகளை சொல்லுவதும் அல்லாஹ்விடத்திலே. அவர்கள் தேவைகளை மக்களிடம் சொல்ல மாட்டார்கள். உலகத்தில் மன நிம்மதி குலைந்து போறது ரெண்டு விஷயங்களால், உலகத்தினுடைய இயக்கமே குழம்பி போறது ரெண்டு விஷயங்களால். முதலாவது உள்ளத்திலே உலகத்தை அனுபவிக்க வேண்டும் என்ற ஆசை, இரண்டாவது ஆலிம்கள் அவர்களுடைய இல்மின் இலக்காக துனியாவை மாற்றிக்கொள்ள. இது ரெண்டுதான் உலகத்தில் பத்தாவது காரணம். எல்லா மக்களுடைய உள்ளத்திலையும், ஆண்கள் பெண்களுடைய உள்ளத்தில், உலகத்திலே மிகவும் சந்தோஷமாக வாழணும், உலகத்தை அதிகமாக தேடணும், உலகத்தினுடைய ஆசா பாசங்களில் மூழ்க வேண்டும் என்ற சிந்தனை வருவது முதல் குழப்பம். இரண்டாவது குழப்பம், எங்களுடைய இல்மை வைத்து, எங்களுடைய இல்முடைய இலக்கு, நாங்கள் ஓதுகின்ற இந்த ஓதலுடைய இலக்கு உலகத்தினுடைய பட்டமும் படிப்பும் சம்பளமும் உயர்ந்த பதவிகள். இந்த ரெண்டு சிந்தனையும் தான் உலகத்தை குழப்பியிருக்கிறது. ஆகவேதான் ஹஜரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ரெண்டையும் தந்துதாரே அல்லாஹ் கேட்டான், வலா தஜாலி துன்யா அக்பர் ஹம்மினா வலா மப்லக இல்மினா, வலா தஜாலி துன்யா அக்பர் ஹம்மினா வலா மப்லக இல்மினா, உலகத்தை எங்களுடைய பெரிய கவலையாக ஆக்காதே, நாம் கற்ற இல்மினுடைய பெருமதியாக, ஏழு வருடம் கற்ற இல்மின் பெருமதி 50,000 சம்பளம் அல்ல, 11 வருடம் கற்ற இல்மினுடைய பெருமதி 1.5 லட்சம் சம்பளம் அல்ல, யாரெல்லாம் உன்னை அடைவதுதான். இது ரெண்டும் சீராக்கப்பட்டால் உலகத்தில் நிம்மதி வரும். சஹாபாக்கள் குறுகிய காலத்தில் அடைந்தார், குறுகிய. யார் இல்முடைய மாகோல்ல இருந்தார்களோ, இல்முடைய சுகபத்தில் ரசூலுல்லாவுடன் வந்து இருந்தார்களோ, அவர்களை உலகத்தின் பக்கம் எட்டி பார்க்க கூட ரசூலுல்லாஹி சொல்ல விடல, எட்டி பார்க்க விடல. ஒரு சஹாபி வருகிறார், யார் ரசூலுல்லாஹ் ஏதாவது கொடுங்களே என்று கேட்கிறார், யாசிக்கிறார். பலமுறை வந்தவர் என்பதனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு சொல்கிறார்கள், ஒரு கோடாரிகாரம் காட்டுக்கு போய் மரங்களை விறகு வெட்டி கொண்டு வந்து அதை பஜார்ல விற்று அந்த காசால சாப்பிடும், மக்களிடத்தில் கை நீட்டி யாசகம் கேட்பதை விட உணவு கையால் உழைத்து சாப்பிடுவது சிறந்திருக்கிறார். அது அவருக்கு கொடுத்த வழிகாட்டல். அதே நேரம் மஸ்ஜிதிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹுடைய இல்முடைய மஜ்லிஸின் முன் சஃபிலே உட்காருபவர் அபூ ஹுரைரா ரழியல்லாஹு தஆலா. எப்படி வருவ தொழுகையில இருந்து மயங்கி விழுகிறார், நோயால அல்ல பட்டினியால். மக்கள் வந்து பிடரிய மிரிச்சிட்டு போறாங்க, பைத்தியம் நடக்கு. சஹீஹ் புகாரியில் இருக்குது, ஒரு நாள் முஹருக்கு தாங்க முடியாத பசி. முஹரு தொழுகை முடிஞ்சவுடன் அதில் அபூபக்கரிடத்தில் போனேன், இந்த ஆயத்துகள் எனக்கு ஓதி காட்டுங்களே சொன்ன. போனது ஆயத்து கேட்கவில்லை, அப்படியே சாப்பாட்டுக்கு கூப்பிடுவாரா என்றுதான் போன. ஹஜ்ரத் அபூபக்கருக்கும் தெரியும் இவர் வந்தது இருக்குத்தான், ஆனால் அவர்களால் கொண்டு போய் விருந்து கொடுக்கிற அளவுக்கு அவருடைய வீட்டு நிலைமை இல்லை. அதனால் அவங்க ஆயத்தை ஓதி காட்டிட்டு போயிட்டார். ஹஜ்ரத் உமர் இடத்திலே போகிறார், அவருக்கும் தெரியும் இவர் வந்திருப்பது விருந்துக்காகத்தான். அவர்களுக்கும் கூட்டிக் கொண்டு போகின்ற நிலைமை இல்லை, ஆயத்தை ஓதி காட்டி விட்டு போகிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்து சிரித்துக் கொண்டே, அபூ ஹுரைரா உங்களுக்கு பசி வந்திருக்கிறது போல
என்றார்.
இந்த ஹதரத் அபூ ஹுரைராவை கூப்பிட்டு இப்படியெல்லாம் ஆயத்துகளை ஓதி காட்ட சொல்லு என்று சொல்லி மக்களிடத்திலே போய் தெரிவதை விட காட்டுக்கு போய் விறகு வெட்டு என்று கோடரி கொடுக்கல. அவருக்கு கோடரி கொடுத்திருந்தா 5000 ஹதீஸ் புகாரியிலும் முஸ்லிமிலும் திருமதியிலும் நசாயிலும் வந்திருக்காது, 5000 ஹதீஸுகள் நமக்கு வந்து சேர்ந்திருக்காது. அவருக்கு ஒரு கட்டத்திலே கொடுத்தார்கள் ஒரு ஈச்சம்பள பை. அபூ ஹுரைரா தேவை வரும்போது இதிலிருந்து பேரை சம்பளங்களை எடுங்கள். ஹஜ்ரத் உஸ்மானுடைய ஆட்சி காலம் வரைக்கும் தேவை வரும்போது ஈச்சம்பளத்தை எடுத்து எடுத்து சாப்பிட்டார். சொல்கிறார்கள், வாழ்க்கையில் எனக்கு வந்த மூன்று கவலைகளில் ஒன்றுதான் அந்த ஈத்தம்பள பை காணாமல் போன. சில உலமாக்கள் சொல்லுகிறார்கள் ஒரு கணிப்பீட்டை வைத்து சுமார் 24 டன் ஈத்தம்பளம் அந்த பையிலிருந்து எடுத்திருக்க முடியும். எத்தனை 1000 கிலோ இல்முடைய மாகோலில் இருந்தவருக்கு தனது திசையை மாற்றிக்கொள்ளாமல் லிவஜில்லா அல்லாஹுக்காக இந்த இல்ம் எல்லா மக்களுக்கும் போய் சேர வேண்டும். அல்லாஹுவை பற்றிய சரியான தகவல், ரசூலுல்லாஹ் ஒவ்வொரு கட்டத்தில் எப்படி வாழ்ந்தார்கள், இது எல்லா குடிசைக்குள்ளும் எல்லா வீட்டுக்குள்ளும் போக வேண்டும். எல்லா மனிதர்களும் அல்லாஹுக்கு சுஜூது செய்ய வேண்டும் என்று தன்னை அர்ப்பணிக்கிறாரே, அவருக்கு ரப்பு கொடுக்குகின்ற பரக்கத். எவ்வளவு பெரிய ஒரு சாதனை ஹஜ்ரத் அபூ ஹுரைரா சாதித்து போயிட்டார். சகோதரர்களே, பெரியார்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சஹாபாக்கள் குறுகிய காலத்திலே அடைஞ்சிட்டார். ரசூலுல்லாஹ்வுடன் இருந்தது 6 வருஷம். நாங்களாச்சும் 7 வருஷம் 11 வருஷம் இருந்திக்கிறோம். அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் சுஹபத்தில் இருந்தது 6 வருஷம். என்ன அடைவு! மஸ்ஜிதுல் நபவியிலே சர்டிபிகேட்டா வாங்கினானே, ஹாஃபில் சர்டிபிகேட்டா வாங்கினானே, ஆலிம் சர்டிபிகேட்டா வாங்கினானே. அவருடைய ரூஹ் உடம்பில் இருந்து வெளியாகிறது. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அல்லாஹ்வோட அரிசி குலுங்கிருச்சு. இதுதான் அடைவு, நபிமார்களின் வாரிசுகளின் அடைவு இதுதான். அருசுர் ரஹ்மான் லிமௌத்தி சாதிபெருமான், சாதின் மௌத்துக்காக ரஹ்மானுடைய அரிசி குலுங்கி விட்டது. எல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத் என்ற செய்தி கேள்விப்பட்டவுடன் சஹாபாக்களுடன் வேகமாக ஓடுறான். ஆடைகள் கூட சரியாக சீராக வைக்கப்பட்டிருக்கல. ஏடியார சூழல்லாம் அவசரமாக போறீங்க, சாஜிபுன் மாதுரை ஜனாதாவை குளிப்பாட்ட போறேன், நாங்கள் அவசரமாக போகவில்லை என்றால் ஹம்தலாவின் ஜனாஜாவை மலாய்க்காமார்கள் குளிப்பட்டியது போல இவரிடத்தையும் நாங்கள் போக முதல்ல குளிப்பாட்டிடுவாங்களோ என்று சொல்லுவோம். அதற்கு ரசூலுல்லாஹ் விரும்புகிறார்கள், ஆசைப்படுகிறார்கள். அதில் சாதுடைய ஜனாஜாவை தன் கையால குளிப்பாட்ட ஜனாஜா கொண்டு செல்லப்படுகிறது. கால்களை நெருக்கி நெருக்கி வைக்கிறார்கள். ஏன் சூழல்லாம் பெரியோரு ஜனக்கூட்டத்துக்குள்ள கால வைக்கிறது போல வச்சுட்டு போறீங்களே சொன்னார்களாம். 70,000 மலக்குகள் ஜனாஜாவில கலந்து கொண்டிருக்கிறார். 70,000 மனிதர் வந்தாலே பேப்பர்ல வந்து 70,000 பேர் வந்துட்டான். 70,000 மாணவர்கள் ரூஹு பிரியும் போது அரிசி குழஞ்சுகிறது. அவரது உடலில் கடைசியாக நான் நீர் ஊற்ற வேண்டும் என்று ரசூலுல்லாஹ் துடிக்கிறார்கள். அவர்களுடைய ஜனாஜாவில் 70,000 மலக்குகள் கலந்து கொள்ளுகிறார்கள். கபருக்குள்ளே ஜனாஜாவை வைத்தவுடன் வெக்கத்துடன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரும்பி பார்க்கிறார்கள். என்னையா ரசூலுல்லாஹ், வெக்க உணர்வு முகத்திலே தெரிந்ததே. கபருக்குள் வைத்தவுடன் பொருளீங்கள் போட்டி போடுகிறார்கள். சாதி என்னுடையவர் என்னுடையவர் என்று அந்த காட்சி எனக்கு வெட்கமாக இருந்தது. 6 வருடத்தில் அடைந்த அடைவு, 6 வருடம், 33 வயது அல்லது 36 வயதில் சாதிபர் மாதவி அல்லாஹு தாலானு இளம் வயதே உலகத்தை விட்டு போய்விட்டார். கபீலாவினுடைய தலைவர் அவர்கள் மாணவர்களை உளமாக்கலே எங்களுடைய இலக்கும் அதுவாக இருக்க இலக்காது. இந்த கல்வி எப்பொழுது எங்களுடைய உள்ளத்திலும் சிந்தனையிலும் சேகரிக்கப்படுகிறதோ, இந்த கல்வி ஊட்டப்படுகிறதோ, எங்களுடைய புத்தியும் சிந்தனா சக்தியும் வளரணும். அக்கிலே ஒரு தரக்கி உண்டாகும். மதரசாவுக்கு வந்து சேரும் போது எந்த புத்தி இருந்ததோ அதே புத்தியுடன் போகக்கூடாது. உலமாக்கள் சொல்வார்கள், மனிதன் புத்தி 3 வகை இருக்கான். அல் உகூல் சலாசு தன்வா, மனிதன் புத்தி 3 வகை. முதலாவது வகை இருக்குது சிறுவர்களுடைய புத்தி, அது அக்குவால்களை பேசும். அக்குவால்னா அவர் அப்படி சொன்னார், இவர் இப்படி சொன்னார், இதுதான் கதை. அப்பா அந்த அப்படி சொன்னார், தம்பி இப்படி சொன்னார், நானா இப்படி சொன்னார், இதை பேசிக்கிட்டு இருக்கிறார்கள். அவங்களோட கவலையும் பேச்சும் மற்றவர்களிடம் பேசப்பட்டு. 2வது வகை இருக்கு, அதை விட கொஞ்சம் முன்னேற்றம், அவர்களுடைய பேச்சும் சிந்தனையும் கவலையும் அஹ்தாஸுகளை பற்றியது, நிகழ்வுகள். அன்றைக்கு எப்படி நிகழ்ந்தது, சந்தியில இப்படி நிகழ்ந்துட்டா, கொழும்பில் அப்படியா, சவுதியில இப்படியாம், அமெரிக்காவில இப்படியாம். பொதுமக்களுடைய புத்தி இது, அதை பத்தி தான் யோசிக்கிறது, சிந்திக்கிறது, கதைக்கிறது, தூங்குறது அதோட, எழும்புறது அதோட. 3வது அல் உகூலுல் ஆலியா, உயர் ரக சிந்தனை, நபிமார்களிடம் இருந்த சிந்தனை, அல்லாஹ்வுடைய அடியார்களிடம் இருந்த சிந்தனை, உலமாக்களில் வர வேண்டிய சிந்தனை. அந்த சிந்தனை என்ன தெரியுமா, இந்த அடியார்களை அல்லாஹ்வுடன் எப்படி நெருக்குவது என்று சிந்திப்பார். அடியார்கள் படைக்கப்பட்ட நோக்கத்தை விளங்காமல் இருக்கிறார்களே, இவர்களை அல்லாஹ்வுடன் இணைக்க நான் என்ன செய்ய வேண்டும்? இபாதுர் ரஹ்மானை, துனியாவுடைய அடிமைகளாக இருக்கும் இவர்களை அல்லாஹ்வுடைய பிரியர்களாக, அல்லாஹ்வுடைய அன்பர்களாக, அல்லாஹ்வுடைய அடிமைகளாக மாற்றுவது எப்படி என்று சிந்திப்பதுதான் இந்த உலகத்தில் இருக்கிற ஆக சிறந்த சிந்தனைகள். இந்த சிந்தனைக்கு தன்னுடைய அக்கிலை முழுமையாக இறையாக்கியவர்கள் தான் நபிமார்கள், முருசதீங்கள். உலமாக்களின் சிந்தனையும் இந்த மட்டத்துக்கு உயரும். இமாம் இப்னு ஜௌசி ரஹ்மத்துல்லாஹி அருள்கிறார்கள், பக்தாதுடைய அந்த நதி, தஜ்லா நதி, அந்த நதிக்கு பக்கத்திலே உட்கார்ந்து இருக்கிறார்கள் அல்லாஹ்வுடைய ஒரு இறை நேசர் சரியு சக்தி ரஹ்மத்துல்லாஹி. சிலர் சிறுதி சக்தி என்பார்கள், சரியு சக்தி. அந்த பக்கமாக சில வாலிபர்கள் மேலதாளங்களை கொட்டிக்கொண்டு பாடல்களை படித்துக்கொண்டு சிலர் மதுபானம் கூட அருந்திக்கொண்டு கும்மாளமிட்டுக் கொண்டு வந்து கொண்டிருக்கிறார்கள். முழு நாட்டுக்கும் நீர் கொடுக்கும் இந்த ஆற்றுக்கு பக்கத்திலே பகிரங்கமாகின்ற வாலிபர்கள் அல்லாஹுக்கு மாற்றம் செய்கிறார்களே என்று ஆத்திரம் அடைந்த சில சீடர்கள் சரியு சக்தீரத்திலே போய் சொன்னார்கள், இவர்களை அழித்து போட சொல்லி அல்லாட துவாக்கள். அவர் ரெண்டு கைகளையும் தூக்கி என்ன துவா செய்தார், யா அல்லாஹ் இவர்களை மன்னித்து சொர்க்கவாதிகளாக ஆக்கு. சீடர்களின் சிந்தனை வேறு, ஆசாமின் சிந்தனை வேறு. இவர்களை மன்னித்து சொர்க்கவாதியாக்கு சொன்னார்கள், உஸ்தாத் நாங்கள் சொன்னோம் இந்த பாவிகளை அழிக்க சொல்லி துவா செய்யும்படி, பதுவா செய்ய சொன்னோம், நீங்கள் துவா இல்லையா சொல்கிறார்கள். சொன்னார்கள், உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குது, அல்லாஹ் இவர்களை சொர்க்கவாதி ஆக்கினால் அடுத்த கட்டம் சொர்க்கத்துக்குள்ளவர்களாக உலகத்திலே இவர்களை மாற்றி விடுவார், உங்களுக்கு என்ன பிரச்சனை கதா. அல்லுல் ஆலியா, உயர் சிந்தனை. அல்லாஹுடைய நல்லடியார்களே, இப்படியான ஒரு பாதை, இப்படியான ஒரு இலக்கை அடைவதற்காகவே எங்களுடைய இந்த பயணம் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. இது அங்கும் இங்கும் இந்த சிந்தனை மாறக்கூடாது. ஆலிமின் சிந்தனை எந்த தோரணையாவது, எந்த ஒரு விளக்கத்தை கொடுத்துக் கொண்டாவது, எந்த தவிலை செஞ்சு கொண்டாவது உலகத்தின் பக்கம் திரும்பினால் இல்முடைய ரூஹு போய்விடும். இல்முடைய ரூஹு போனால் இபாதத்திலே சோம்பேறியாகி விடுவார். கவனம் உலகத்தின் பக்கம் போய்விடாமல் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். நானும் பாதுகாக்கணும், நீங்களும் பாதுகாக்கணும். அப்படி தயாரித்து அனுப்பிய சஹாபாக்கள் கவர்னர்களாக போனாலும் உலகத்தை அனுபவிக்கும் கவர்னர்களாக அல்ல, ஆகிரத்தை வளர்க்கும் கவர்னர்களாக போனார். ரெண்டு சஹாபாக்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவனுக்கு அனுப்புறார், ஒருவர் யார், ரசூலுல்லாஹ்விடத்திலே முஃப்தியானவர், அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு முன்னால் இருந்து ஃபிக்ஹ் கலையிலே தேர்ச்சி பெற்றவர் ஹஜ்ரத் முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு தஆலா. மற்றவர்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஜ்லிஸில் இருந்து காரியாக உருவெடுத்தவர். தஹஜ்ஜுதில் அவர் ஓதும் கிராத்தை ரசூலுல்லாஹி ரசித்து கேட்பார்கள். அபூ மூஸா அஷ்அரி ரலியல்லாஹு தஆலா ரெண்டு பேரும் ரெண்டு மாகாணங்களுக்கு, யமனில் உள்ள ரெண்டு மாகாணங்களுக்கு கவர்னராக இருப்பார்கள். ரெண்டு பேருக்கும் ரவானகி செய்தார்கள், புத்திமதி சொல்லி அனுப்பார்கள், ஒற்றுமையாக நடந்து கொள்ளுங்கள், வேற்றுமைப்பட வேண்டாம். சஃபாவா அவரவருடைய பிரதேசத்திலே அவர்கள் அவர்களுடைய பணியை செய்து கொண்டிருக்கிறார். ஒரு நாள் ஹஜ்ரத் முஆத் இப்னு ஜபல் அவருடைய பிரதேசத்தின் எல்லையை கடந்து போய் கொண்டிருக்கிறார்கள். ஹஜ்ரத் அபூ மூஸா அஷ்அரியும் அந்த பகுதிக்கு வந்திருக்கிறார்கள். ரெண்டு பேரும் சந்தித்து கதைக்கிறார்கள். ரெண்டு கவர்னர்களுக்கு இடையில் கிடைத்த கதையை பாருங்கள். இன்றைக்கு ரெண்டு கவர்னர்கள், ரெண்டு தலைவர்கள், ரெண்டு அரசியல்வாதிகள் உட்கார்ந்தால் என்ன கதை பாருங்கள். துனியாவுடைய வருமானங்களை, எதிர்காலத்தில் துனியாவுடைய முன்னேற்றத்தை பேசுவார்கள். ஹஜ்ரத் அபூ மூஸா அஷ்அரி கேட்கிறார்கள், ஹஜ்ரத் முஆதை பார்த்து நீங்க குர்ஆன் ஓதுறது எப்படி செய்வீங்க, ஸஹீஹுல் புகாரியில் இருக்கக்கூடிய செய்தி, கைஃப தக்ராவுல் குர்ஆன். ஒரு கவர்னர் கேட்கிறார் அடுத்த கவர்னரிடம், அவர் சொல்லுகிறார், அத்தஃபவுகுஹு தஃபவுகன், நேரம் கிடைக்கிற கிடைக்கிற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஓதுறேன். அவர் கேட்கிறார் இவரிடத்துல, அபூ மூஸா நீங்க எப்படி கிராத் உங்களோட குர்ஆனுக்கு நீங்க எப்படி நேரம் ஒதுக்கிறீங்க. சொன்னார், இரவையில தஹஜ்ஜுதில் ஓதுவேன், முன்னிரவில் தூங்குவேன், அந்த தூக்கத்தை கூட தஹஜ்ஜுதுக்கு உதவியாக, தஹஜ்ஜுதுக்கு எழும்பும் போது அல்லாஹ் நன்மை தருவார் என்ற ஒரு பூரிப்போடு எழும்புவது போல தூங்கும் போதும் தஹஜ்ஜுதுக்கு உதவியாக தூங்குகிறேன், இந்த தூக்கத்துக்கும் ரப் எனக்கு கூலி தருவார் என்ற உணர்வுடன் நான் தூங்குகிறேன். எப்படி நபர்கள் மஸ்ஜிது நபவியில் இருந்த சுஃபாவில் இருந்து தயாரிக்கப்பட்டிருக்கிறார்கள் பாருங்கள். கவர்னர் கதிரையில் இருந்து கொண்டு குர்ஆனை சிந்திக்கிறார்கள், கவர்னர் கதிரையில் இருந்து கொண்டு தஹஜ்ஜுதை சிந்திக்கிறார்கள். இன்று நாம் மதரசாவில் இருந்து கொண்டு பொக்கத்தை பத்தி சிந்திக்கிறோம். எங்க போச்சு டீச்சர்? டீச்சர் எங்க போச்சு? கவனம் எங்க போச்சு? அல்லாட சோதனை வராமே இருக்கும். அல்லாஹ் ஞாபகத்தை தந்துவிட்டு போலிகள் உருவாகும் போது அவர்களை பிசைவது அவனுடைய வழக்கம். ஆகவே ஹக்கீகத்தாக யதார்த்தமான உலமாக்களாக அல்லாஹ் எங்களையும் மாற்ற வேண்டும், அனைவர்களையும் மாற்ற வேண்டும் என்ற ஒரு கவலை, ஒரு ஆசை அனைவர்களிடத்திலும் உருவாக வேண்டிய ஒரு தேவை இருக்கு. அதனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ரத் முஆத் இப்னு ஜபலை யமனுக்கு அனுப்பும் போது அது வேறொரு கட்டம். மூன்று புத்திமதிகளை அவர்களுக்கு சொல்லி அனுப்பினார். மூன்று புத்திமதி என்ன சொன்னார்? இத்தகில்லாக நினைக்கிறேன் வெளியாகி போகின்ற உலமாக்களுக்கு இது மிகவும் தேவையான ஒரு பகுதி, தேவையான பகுதி. இது முஆத்துக்கு சொல்லப்பட்டதல்ல, ஹஜ்ரத் முஆத் ஜபலுக்கு மாத்திரம் முஹ்தஸான ஒரு ஒரு உபதேசம் அல்ல. உலகத்திலே இந்த கலையை கற்று வெளியேறும் அனைவருக்கும் சொன்ன ஒரு புத்திமதி. என்ன சொன்னாங்க? எங்கிருந்தாலும் அல்லாஹ் பார்த்துக் கொண்டிருக்கிறான் என்ற உணர்வோடு வாழ்க. பாவத்துடைய சூழல் எப்பொழுது வரும் என்று தெரியாது. பாவம் செய்கின்ற நிலைமை வரும், இருட்டில் வரும், வெளிநாட்டில் வரும், உள்நாட்டில் வரும், பல்வேறு விதமான பாவங்கள் செய்யக்கூடிய சந்தர்ப்பங்கள் உருவாகும். அல்லாஹ் பார்த்துக் கொண்டிருக்கிறான் என்ற உணர்வு வச்சுக்கும். இரண்டாவது சொன்னார்கள், தப்பித்தவறு எப்படி பாவம் நடந்துவிட்டால் அதுக்கு பிறகு ஒரு நன்மையை செய்து பாவத்தை அழிச்சிருங்க. பாவத்தை மட்டும் பட்டோலையில சேமித்து வச்சிடாதீங்க. பாவம் உங்களை வாழ விடாது, பாவம் உங்களை கபரில தூங்க விடாது, பாவம் உங்களை வஸ்திரிலே நிம்மதியாக எழும்ப விடாது. வாத்திபிகை செய்யல் ஹசனத்தம்ஹா, இது ரெண்டும் ரப்போடு சம்பந்தப்பட்டது. மூணாவது அந்த ஆய்வுக்கு முக்திக்கு சொல்லிக் கொடுத்தார்கள், மக்களோடு ஒதுங்கி வாழாமல், மக்களுடன் சேர்ந்து வாழாமல், மக்களிலிருந்து விலகிருந்து வாழாமல், மக்களுடன் இணைந்து நற்குணத்துடன் பழகுங்கள். வஹாலிக்கின்னார் விஹுலுகின் ஹசன், மக்களுடன் எப்படி பழகணும்? நற்குணத்துடன். நற்குணம் தான் காண்றதுக்கெல்லாம் சிரிக்கிறது, பூனை மாதிரி நடந்துட்டு போறது இல்ல. நற்குணம் என்றால் என்ன? இதே படிக்கணும். சிலர் சொல்லுவாங்க அது எப்ப கண்டாலும் சிரிச்சுட்டு இருப்பாரு, அதுக்கு மாஸ்க் போடுறது நல்ல குணம் உள்ளவர், பேசவே மாட்டாரு, மாஸ்க் போடுறது அவர் நல்ல குணம் உள்ளவர். அப்படி பேசாத எத்தனையோ பூனைகள் புலி மாதிரி பாஞ்ச வரலாறு இருக்கு. மௌனமாக இருந்த எத்தனையோ பேர் ஊர குழப்பிய வரலாறு இருக்கு. இது நற்குணத்தின் அடையாளம் அல்ல. குலுக்குன் ஹசனு குலமாக்கள் கொடுக்கின்ற விளக்கம் என்ன? மற்றவர்களுக்கு பாரமில்லாமல் வாழ்வதும் அடுத்தவர்கள் வரக்கூடிய கஷ்டங்களை தாங்கிக் கொள்ளும், இதுதான் ரசூலுல்லாஹ் இருந்த நற்குணம். எங்களுடைய மோரிசிடம் இருந்த, எங்களுக்கு இந்த சொத்தை வைத்து விட்டு போன ரசூலுல்லாஹிடம் இருந்த அஹ்லாக் இதுதான். யாருக்கும் நாங்கள் சுமை இல்லை, யார் தருகின்ற கஷ்டத்துக்கும் எதிராக உலகத்தில் ஒரு அக்ஷனும் முறைப்பாடும் இல்லை. அனைவர்களையும் மன்னிப்போம், அவைகளை நாங்கள் தாங்கிக் கொள்வோம். இதுதான் நற்குணம். இந்த மூன்று புத்திமதிகளை தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ரத் முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு சொல்லி அனுப்பினார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இன்று எங்களுடைய சக்தியை காண்பிக்க வேண்டிய காலம். இந்த யாரிடத்துல கேட்டாலும் எந்த பிரச்சனையை முதன்மைப்படுத்தி பேசுவாங்க? விலையேற்றம். விலையேற்றம் எல்லாருக்கும் தெரியும், பல்லில்லாத கிழவியும் சொல்லுது, எல்லா பொருளும் விலையேறி போச்சு, நெருக்கடி, கஷ்டம், ஏழைகள் ஆக ஏழைகளாக மாறிவிட்டார்கள், நடுத்தர வர்க்கத்தினர்கள் ஏழைகளாக விழுகிறார்கள், எல்லோரும் முன்பு வாழ்ந்த சொகுசை விட்டு கீழே இறங்க வேண்டிய ஒரு கட்டம், விரும்பியோ விரும்பாமலோ இறங்க வேண்டிய கட்டம்.
விலையேற்றம் என்பது பஞ்சத்தின் முகப்பு. ஒரு கிதாபுக்கு முன்னால முகத்திமா வரும், அதுக்கு பின்னால்தான் மௌது வரும், அது மக்சூத். பஞ்சம் வர முன்பு வருகிற முதல் கட்டம் தான் விலையேற்றம், அல் கலா.
அரபியில் பலமொழியில் சொல்வார்கள், அல் கலா அகுல் வபா. இது போன்று பரவலான நோய்கள், அதிகமான மனிதர்களுடைய இறப்புக்கு சபபாக இருக்கும் நோய்கள் வந்தால் அதனுடன் சேர்ந்து அதனுடைய தோழரும் வந்துடுவார். யாரு தோழர்?
விலையேற்றம் வர்றதுதான்.
அல்லாஹ் அதோடு நிறுத்திட்டான் பிரச்சனை முடிஞ்சது. இதுக்கு அடுத்த கட்டம் பஞ்சம், அல் பஞ்சம் என்றால் என்ன? பஞ்சம் என்கிறது காசு இல்லாம போறதல்ல, காசு இருக்கும், சேப்பில காசு இருக்கும், வங்கியில காசு இருக்கும், கார் இருக்கும், வீடு இருக்கும், வாகனம் இருக்கும்,
கடையில போனால் பொருள் இருக்காது. என்னதை சாப்பிடுறோம்?
கடையில போனால் உணவு பொருள்கள் இருக்காது. இதுக்கு பெயர் பஞ்சம். இதிலையும் பல கட்டங்களை
இஸ்லாமிய உலகம் கண்டிருக்கிறது.
ரசூலுல்லாஹ்வுடைய இந்த உம்மத்
பஞ்சத்தினால் கண்ட அகோர நிகழ்வுகள் அது ரொம்ப ரொம்ப பயங்கரமா. பக்தாதில ஏற்பட்ட பஞ்சம்,
ஹிஜ்ரி 500க்கு பிறகு பாத்திமியாக்களுடைய ஆட்சி மிஸ்ரில இருக்கின்ற காலத்தில் அங்கே வந்த ஆக பயங்கரமான பஞ்சம்.
அவர்கள் இப்னு கசீர் ரஹ்மத்துல்லாஹி அல்விதாயாவில் எழுதியிருக்கிறார்கள்,
இப்னு முக்கிமி எழுதியிருக்கிறார்கள். அவர்கள் எழுதி கொண்டே சொல்லுகிறார்கள், இந்த சரித்திரத்தை படித்தவர்கள் இப்படியும் நடந்திருக்குமா
என்று ஏற்றுக்கொள்ள மறுக்கக்கூடிய அளவுக்கு பயங்கரமான நிகழ்ச்சிகள் நடந்திருக்கிறது. அல்லாமா இப்னு கசீர் எழுதுகிறார்கள், பக்தாதிலே ஒரு மனிதர் மாடி வீட்டில் இருக்கிறார்,
பல நாட்களாக உணவில்லை, தெருவில் ஒருவன் ஒரு ரொட்டி விற்றுக் கொண்டு போகிறான், இந்த ரொட்டிக்கு என்ன விலை?
இந்த வீட்டை தந்தா ரொட்டியை தருவன். அவர் யோசிக்கிறார், நான் உயிருடன் இருந்தால் தானே இந்த வீடு பிரயோசனம்,
நான் இல்லாம வீடு இருந்த இந்த பிரயோசனம், இந்த வீடு போனால் குடிசையிலாவது வாழலாம், பிறகாவது கட்டிக்கொள்ளலாம், வீட்டை விட நான் பெறுவதை.
ஒரு ரொட்டி வாங்குகிறார் மாடி வீட்டை கொடுத்து. ஒரு ரொட்டியின் பெருமதி கலா, விலையேறு மாடி வீட்டை கொடுத்து.
அதைவிடவும் நிலைமை கடுமையாகிறது. சில வீடுகளில் இருந்து சிறுவர்களை காணவில்லை, தேடுகிறார்கள்.
எலும்பு கூடுதல் வீட்டுக்குள்ளிருந்து கிடைக்கிறது.
என்ன நடந்தது என்றால்,
பெற்றோர்களே அந்த குழந்தைகளை சாப்பிட்டிருக்கிறார்கள்.
புத்தி ஏற்குதா? பெற்றோர்கள் சிந்தித்திருக்கிறார்கள், பிள்ளைகளை விட நாங்கள் முக்கியமானவர்கள், நாங்கள் இருந்தால் வேறு பிள்ளைகளை பெற்றுக் கொள்ளலாம், பிள்ளைகளின் இரத்தத்தை குடித்து மாமிசத்தை சாப்பிட்டிருக்கிறார்கள். இன்னொரு புதிதாக திருமணம் செய்த ஜோடி மனைவியை காணவில்லை, அவர்களுடைய குடும்பத்தினர்கள் தேடுகிறார்கள். வீட்டிலே முள்ளு புதைக்கப்பட்டிருக்கிறது.
கணவன் மனைவியை கொண்டு சாப்பிட்டிருக்கிறார். பட்டினியின் உச்சகட்டம்,
கபறுகளை தோண்டி ஜனாதாக்களை எடுத்து சாப்பிட்டிருக்கிறார்கள். ஜனாதாக்களை, செத்த புணங்களை சாப்பிட்டிருக்கிறார்கள், நாயை சாப்பிட்டிருக்கிறார்கள், பன்றியை சாப்பிட்டிருக்கிறார்கள். ஏன்?
இல்திராருடைய கட்டம், நிர்பந்தம், உயிர் எல்லாவற்றையும் விட பெரியது. பாத்திமியாக்களுடைய காலத்தில் ஏற்பட்ட பஞ்சத்தின் போது அல்லாமா இப்னு முக்கிரி எழுதுகிறார்கள், ஒரு வைத்தியர் சொல்லுகிறார்,
என்னை ஒருவன் வந்து கூட்டிட்டு போனான், எங்க வீட்டில் நோயாளிகள் இருக்கிறாங்க வாங்க, நான் பயந்து கொண்டு போனேன்.
அந்த வீட்டை நெருங்கும் போது அதுக்குள்ள இருந்து ஒரு மூத ஒரு வயதாளி வந்தார். வந்து என்ன கூட்டிக் கொண்டு வந்தவரை பார்த்து சொல்றான், நல்லொரு மிருகத்தை இன்னைக்கு பிடிச்சிட்டு வந்திருக்காங்க, எனக்கு விளங்கிருச்சு, என்ன கொண்டு போய் சாப்பிட போறாங்க.
அவர்களுடைய பிடியிலிருந்து தப்பி ஓடி வந்து வைத்தியர்களை நோய் பார்க்க என்று கூட்டிக்கிட்டு போய் அவர்களை அடித்து சாப்பிட்ட வரலாறும்
அஞ்சத்தில் இருக்கிறது. சகோதரர்களை, இந்த நிலைமைகள் ஏன் ஏற்படுகிறது?
பல காரணங்கள் இருக்கலாம். இரண்டு சபபுகள் இதற்கு முக்கியம், இரண்டு சபபுகள் முக்கியம். ஒன்று எங்களுடன் தொடர்பு படாதது, இன்னொன்று எங்களுடன் முஸ்லிம்களுடன் தொடர்பு பட்டது. எங்களுடன் தொடர்பு படாதது எப்பொழுது தாவத்துடைய வழிகளுக்கு தடை போடப்படுமோ, அரச அதிகார சக்திகளை பயன்படுத்தி தாவாவுக்கு தடை போடப்படுமோ, அல்லாஹ் பஞ்சத்தை கொண்டு அந்த ஆட்சியாளர்களின் முதுகெலும்புகளை பிடித்திருக்கிறார். ஃபிரௌன் ஹஜ்ரத் மூசாவின் பயணத்தை தடுக்க நினைத்தார். ஹஜ்ரத் மூசாவுக்கு பயான் செய்ய தெரியாது, வாயால் திறந்து பேச தெரியாது. ஹஜ்ரத் மூசாவுக்கு முன்னால் அவனுடைய மந்திரியையும் வைத்துக் கொண்டு அவனது இருமாப்பான பேச்சு என்ன சொன்னான், மூசா சொல்லுகின்ற ரப்பை பார்க்க அவன் ஒரு கோபுரத்தை கட்டி அதிலே ஏறி அந்த ரப்பு இருக்கிறானான்னு நான் பார்க்க, பஞ்சத்தால் அந்த பட்டாளத்தை பஞ்சத்தின் மூலமும் பழங்களில் குறைவை ஏற்படுத்தியும் பிடித்தோம், அப்போதாவது எங்களை கட்டுப்படுத்துகிற ஒரு சக்தி மேலான இருக்குது என்று உணர்வார்கள் என்பதற்காக. மக்காவிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கூட்டம் குறைசிகளே தடுத்தார்கள். கொடுக்காத தொல்லை இல்லை, கொடுக்காத சோதனை இல்லை, போடாத அடி இல்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முடியாமல் ஒரு கட்டத்தில் இப்படி துஆ கேட்டார், புகாரி ஷரீஃப்ல இருக்குது, அல்லாஹும்மா அயினி அலைஹிம் பிசபஇ கசபஇ யூசுப். யூசுப் நபியுடைய காலத்திலே ஏழாண்டு கால பஞ்சம் வந்தது, அது போன்ற ஒரு பஞ்சத்தை இவர்களுக்கும் ஏற்படுத்தி எனக்கு உதவி செய்வாயா. பஞ்சம் அது தாவாவுடைய பாதையை தடுத்தால் அல்லாஹ் பஞ்சத்தை கொண்டு பிடிக்கிறான். புகாரி ஷரீஃபில் இருக்கிறது, குறைசிகள் செத்தவைகளை சாப்பிட்டார்கள், முள்ளை சாப்பிட்டார்கள். எங்கேயாவது இருந்து ஆட்டை பிடித்துக் கொண்டு வந்து அறுத்தால் ஆட்டின் இறைச்சியில் இருந்து துருவாடை நீட்டுகிறது, சாப்பிட உண்டுமே. பசியின் கொடுமையினால் மயங்கி போயிருக்கிறார்கள். பார்ப்பதெல்லாம் புகை மண்டலம் போல். சூரத்து துகான்ல இருக்கிறது, சூரத்து துகான்ல இருக்கிறது, ஃபர்தகிப் யௌமத ஸமா உபி துகானி முபி. கிதாபு தஃப்ஸீர்ல புகாரியை பார்க்கலாம், அதுக்கு தஃப்ஸீர் அபு சுஃபியானுக்கு விலகி போச்சு. இவரை நோவிச்சதுதான் எங்களுக்கு இந்த கட்டம் வந்திருக்கு. தனியே வந்து சந்தித்தார், ஏ முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீங்க தானே போதிக்கிறீங்க, இனபந்துக்களோட சேர்ந்து நடவுங்க, எல்லாம் உங்களுடைய இனபந்துக்கள் மடிந்து கொண்டிருக்கிறார்கள், நீங்க துவா செய்யுங்க. கர்ணப்பட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துவா செய்கிறார்கள், பஞ்சம் நீக்கப்படுகிறது. பஞ்சம் நீக்கப்பட்ட பிறகு பழைய குழப்பத்தை திரும்பவும் செய்தார்கள். அல்லாஹ் சொல்லுகிறான், அதனால் தான் பத்ரிலே அவர்களை பிடித்து யௌம நபதுஷுல் பதஷத்தல் குபரா இன்னா முன்தகிமூன். இது எங்களுக்கு அப்பாற்பட்ட ஒரு சபம், தாவாவுடைய களத்துக்கு தடை போடுவது. நாம் செய்கிற தவறு ஜகாத்திலே கவனஹீனமாக இருப்பது, ஒழுங்காக ஜக்காத்து கணக்கு பார்க்கிறதும் இல்லை. ஜக்காத்து கணிப்பீடு செய்வது ஒரு தனியான ஒன்று, அதற்கு பிறகு தகுதியானவர்களை இனங்கண்டு அவர்களுக்கு ஒப்படைப்பது இன்னொன்று. இந்த ரெண்டும் சீராக இல்லை, அவர் ஜக்காத்து கொடுக்கவே இல்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், எந்த சமூகம் ஜக்காத்திலே குறைபாடு செய்யுமோ, அளவு நெருவழியில் குறைபாடு செய்யுமோ, அந்த சமூகத்திலே முன்னோர்கள் கேள்விப்படாத நோய்களை பார்ப்பார்கள், பஞ்சமும் அந்த சமூகத்துக்கு வரும். இது நாம் திருத்திக் கொள்ள வேண்டிய பணி. இப்படியான ஒரு இக்கட்டான கட்டத்தில் பொறுப்பு வாய்ந்த அதிகாரிகளை சொல்றாங்க, விலை ஏற்றத்தை எங்களால் நிறுத்த முடியாது. பார்க்கறீங்க பத்திரிகை, இதை நிறுத்த முடியும் அல்லாஹ்வை நம்பிய மூமின்களுக்கு மட்டும்தான். உலமாக்களுக்கு நிறுத்த முடியும், மூமினான ஆண்களுக்கு நிறுத்த முடியும், மூமினான பெண்களுக்கு நிறுத்த முடியும், எப்படி நிறுத்தலாம்? நாங்கள் அல்லாஹுவை தொடர்பு படணும், தீனை பாதுகாக்கணும். ஓய்வு கிடைக்கும் போதெல்லாம் இஸ்திக்ஃபாரை மொழிந்து கொண்டே இருக்கணும், ரப்பிக்ஃபிர்லி சொல்லிக்கொண்டே இருக்கணும், யல்லா மன்னிச்சிரு. அல்லாஹு மக்ஃபிர் லில் முஃமினீன வல் முஃமினாத் வல் முஸ்லிமீன வல் முஸ்லிமாத். ஹதீஸ்ல தெளிவாக இருக்குது, யாரு இஸ்திக்ஃபாரை தன்னோடு இறுக்கமாக பிடிக்கிறாரோ, மன் லஜிமல் இஸ்திக்ஃபார் ஜஅலல்லாஹு லஹு மின் குல்லி லீக்கின் மக்ரஜா, எல்லா நெருக்கடிகளிலிருந்தும் வெளியாக வழிகாட்டுவார். எல்லா கவலைகளுக்கும் விடுவை ஏற்படுத்துவார். நினைத்து பார்க்காத வழிகளில் அல்லாஹ் அவருக்கு ரிசுக்கு கொடுப்பார். மறைந்திருக்கும் எங்களுடைய ரிசுக்கை கண்முன்னே இழுத்து வரும் ஒரு கருவிதான் இஸ்திக்ஃபார். மறைந்திருக்கும் ரிசுக்கை கொண்டு வந்து சேர்க்கும் ஒரு சக்தி, ஒரு பெரிய கருவிதான் இஸ்திக்ஃபார். இரண்டாவது, நான்கு ரக்காத்துகளாவது துஹா தொழுகின்ற பழக்கத்தை உருவாக்க வேண்டும். இன்று ஊர்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கும் இடங்கள் மதரசாக்கள், மதரசாக்களில் இது கண்டிப்பாக்கப்படணும். எல்லா மாணவர்களும் துஹா தொழுகிறார்களா? பருள் தொழுகையை பார்ப்பது போன்று துஹாவிலே கவனம் செலுத்தணும். சரியான ஹதீஸ் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸுல் குதுசியை சொல்றாங்க. அல்லாஹ் சொல்லுகிறான், ஆதமுடைய மகனே, முற்பகலில் நான்கு ரகாத்துகள் தொழ முடியாத அளவுக்கு உன்னை இயலாதவனாக ஆக்கிக் கொள்ளாதே. நாலு ரகாத்து தொழக்கூடிய நேரம் இல்லாத அளவுக்கு நீ ஒரு மோசமான ஆளா போயிடாத, இயலாத வக்கீல்லாத ஆளாக போயிடாத. கடை இருக்குது, எனக்கு தொழ முடியல. ஜொப்பில இருக்குது, தொழ முடியல. சொல்லுது, நீ முற்பகலிலே நான்கு ரக்காத்துகள் தொழுதால் அந்த நாளின் ஏனைய பகுதிகளில் உள்ள உனது சேவைகளை நான் பொறுப்பெடுக்கிறேன். இந்த வாக்குகளில் நம்பிக்கை வரணும். கணக்குகளில், அக்கவுண்ட்ஸில் நம்பிக்கை இருப்பதை விட, விவசாய பூமியிலே நம்பிக்கை இருப்பதை விட, வயலில் நம்பிக்கை இருப்பதை விட அல்லாஹுடைய வாதாவில் நம்பிக்கை வரணும். அல்லாஹுட வாதா நம்பிக்கை. மூன்றாவது விஷயம் சூரத்துல் வாக்கியா. அப்துல்லாஹ் இப்னு மசூத் ரலியல்லாஹு தஆலாஹு வீட்டில் உள்ள பெண் பிள்ளைகளை மக்ரிபுக்கு பிறகு சூரத்துல் வாக்கியா உதவிப்பார். இந்த நிலைமைக்கு பிறகு நாங்களும் மதரசா வச்சுக்கோம், மக்ரிபு தொழுதுட்டு அப்படியே உட்கார்ந்து சூரத்துல் வாக்கியா ஓதிய பிறகுதான் சுன்னத்துக்கு எழுப்பும். இந்த நிலைமையை கருத்தில் வச்சு இஸ்திக்ஃபார் அதிகப்படுத்துங்க, துஹாவுடைய தொழுகையை முன்னுரிமை கொடுங்க, சூரத்துல் வாக்கியா உதவிங்க. இரவின் இருளில் குறைந்தது ரெண்டு ரக்காத்துகளாவது தொழப்படும். இருளின் இரவில் தொழப்படுகின்ற ரக்காத்துகள் அல்லாஹுடைய தர்பாரை தட்டிக்கொண்டே இருக்கும். அந்நேரத்தில் வடிக்கப்படுகிற கண்ணீர் அல்லாஹுடைய தர்பாரை தட்டிக்கொண்டே இருக்கும். கண்ணியமான அல்லாஹுடைய நல்லடியார்களே, இவைகளுக்கு மேலால் எங்களை அல்லாஹ் பாதுகாக்கும் பொறுப்படுத்தும் ஒரு இடம்தான் மதரசாக்கள். மதரசாக்களை பாதுகாப்பது அந்தந்த பிரதேசத்தில் உள்ளவர்களுடைய பொறுப்பு. ஏன் இங்கு தீனை எப்படி பாதுகாக்கலாம் என்ற முயற்சி நடக்கிறது, இந்த இடத்தை பாதுகாப்பது தீனை பாதுகாப்பதற்கு சமம். தீனை பாதுகாப்பது, அதற்கு பெயரே அல்லாஹ்வை பாதுகாப்பது. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இப்னு அப்பாஸ் இஹ்ஃபதில்லாஹ யஹ்ஃபதுக, இஹ்ஃபதில்லாஹ தஜிதுஹு துஜாஹக், அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை பாதுகாருங்கள், அல்லாஹ் உங்களை பாதுகாப்பார். அல்லாஹ்வோட மார்க்கத்தை பாதுகாக்கிற இடம் இதுதான். ஹாஃபிள்கள் குர்ஆனை பாதுகாக்கிறார்கள், உலமாக்கள் குர்ஆனில் சொல்லப்பட்ட போதனைகளை பாதுகாத்து சொல்லிக் கொண்டே இருக்கிறார்கள், எழுதி கொண்டே இருக்கிறார்கள், காலடிக்கு போய் அலைந்து கொண்டே இருக்கிறார்கள். அல்லாஹ் உங்களை பாதுகாப்பான். இஸ்மதில்லா மேலும் சொன்னார்கள், அல்லாஹுடைய தீனை பாதுகாருங்கள், எந்த திசையில் எந்த இடத்தில் மாட்டிக்கொண்டே அல்லாஹ் உதவி தேவையோ அந்த திசையில உதவிய பார்ப்பீங்க. தஜிதுஹு துஜா. ஆக கண்ணியமான அல்லாஹுடைய நல்லடியார்களே, இந்த முக்கியமான சந்தர்ப்பத்தில் மாணவர்களை அடிப்படையாக வைத்து சில விடயங்கள் வெளியாகின்ற உலமாக்களை அடிப்படையாக வைத்து, இன்னும் சில விடயங்கள் வந்திருக்கக்கூடிய ஆர்வமான ஏனைய மதரசாவினுடைய அபிமானிகள், மதரசாவுக்கு உதவி செய்வர்கள், அவர்களை அடிப்படையாக வைத்தன்று பல விடயங்களை பேச வேண்டிய ஒரு சபையாக இருக்கிறது. ஆக மதரசாக்களுக்கும் எங்களால் எந்த அளவுக்கு அதிகமாக பங்களிப்பு செய்ய முடியுமோ ஞாபகம் வையுங்கள், இதுதான் உங்களுடைய நிலையான சொத்து. உங்களுடைய பேரில் இருக்கும் கடைகள் மௌத்துடைய நேரத்திலும் உங்கள் பேரில் இருக்குமாக இருந்தால் அது உங்களுடையதல்ல, உங்களுடைய பிள்ளைகளின் சொத்து. உங்களுடைய பேரில் இருக்கும் காணிகள் உங்களுடையதல்ல, அது உங்களுடைய பிள்ளைகளுடையது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸஹாபாக்களை கேட்கிறார்கள், உங்களில் யாருக்கு உங்களுடைய சொத்தை விடவும் உங்களுடைய வாரிசுகளின் சொத்திலே முஹப்பத் இருக்கிறது? சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், ஒவ்வொருத்தரும் அவங்கவங்க சொத்தை தானே விரும்புவாங்க, அதுக்குத்தானே கூடுதல் நேரம் கொடுப்பாங்க. சொன்னார்கள் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், நீங்கள் வாழும் போதே நல்ல இடங்களுக்கு செலவழித்து மறுமைக்கு அனுப்பி வைத்ததுதான் உங்களுடைய சொத்து. நீங்கள் மௌத்தாகும் போது உங்களுடைய வீடு வச்சுட்டு போறீங்களே, அதெல்லாம் உங்களுடைய வாரிசுகளின் சொத்து. எவ்வளவு முடியுமோ நல்ல இடங்களுக்கு செலவு செய்யுங்கள். 50 ரூபாவோ 1000ஓ 10000ஓ 10 லட்சமோ எவ்வளவு செலவழிக்கிறீர்களோ அல்லாஹ் உங்களுடைய அந்த முயற்சிகளை வீணாக்க மாட்டான். அந்த ஆலிம்களின் கண்ணீர் துளிகளில் உங்களையும் சேர்த்துக் கொள்வான். அவர்களுடைய ஒவ்வொரு பெருமூச்சிலும் அல்லாஹ் உங்களை சேர்த்துக் கொள்வான். ஆகவே எல்லாம் சுப்ஹானஹு வதஆலா இந்த மதரசாவை ஏற்றுக்கொண்டு இந்த மதரசாவுக்காக இரவு பகலாக பாடுபடுகின்ற நிர்வாகிகள், உஸ்தாதுமார்கள், அபிமானிகள், பெற்றோர்கள், மாணவர்கள், இந்த ஊர் மக்கள் அனைவர்களையும் அல்லாஹு தஆலா கபூல் செய்து எல்லா ஆபத்துகளிலிருந்தும், நெருக்கடிகளிலிருந்தும், நோய்களிலிருந்தும், கஷ்டங்கள் பஞ்சங்களிலிருந்தும் அல்லாஹ் அனைவர்களையும் பாதுகாத்தருள்வானாக. இந்த ஆலிம்களுக்கு சிறந்த ஒளிமயமான எதிர்காலத்தை அமைத்து கொடுத்து உண்மையான அடைவை அடைந்து கொள்ளும் பாக்கியத்தையும் வல்ல ரஹ்மான் கொடுத்தருள்வானாக. ஆமீன். வ ஆஹிரு தஅவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.
அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. மேலும் இது போன்ற இன்னும் பல பயான்களை www.acmyc.com எனும் இஸ்லாமிய இணையதளத்தினூடாக நீங்களும் டவுன்லோட் செய்து கொள்ள முடியும். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.